சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 92 அத்தியாயம் பழைய நினைவுகள். மறு ஒரு பாக்கத்திற்கும் பட்டின பாக்கத்துக்கும் இடையே நிர்மாணிக்கப்பட்டிருந்த அந்த பழைய மாளிகையின் மாடிப்படி உச்சியில் சிறிது நேரம் தயங்கி நின்றுவிட்டு பிறகு அறைக்குள் நுழைந்த பேர் வழியை கண்டதும் அல்லியின் மலர் விழிகள் சில வினாடிகள் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்துவிட்டனவென்றாலும் அவள் புத்திகளில் என்ன அலைகளை சிதறவிட்டதால் அவள் இதயத்தில் மெல்ல மெல்ல உள்ள நிலையும் உண்மையும் புலரத் தொடங்கின. அப்படி புலரத் தொடங்கியதன் விளைவாக இப்படியும் காரியங்கள் நடப்பது சாத்தியமா என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டு வியப்பின் விளிம்பை அடைந்த அல்லி, தானும் பிரம்மானந்தரும் கொண்ட அச்சத்திற்கு வெளிப்படையான ஆதாரங்கள் பல இருந்தாலும் உள்மர்மம் வேறு விதம் இருப்பதை எண்ணி பார்த்து, நிலைமை இப்படி இருக்கும் போதா படகில் கடலில் மிதந்து கட்டையால் அடிபட்டது போல பாசாங்கு செய்து இல்லாத கஷ்டமெல்லாம் பட்டு மரக்களத் தலைவனிடம் சிக்கினேன் என்று நினைத்தாள். இத்தனையிலும் மரக்களத் தலைவனின் பல செயல்களுக்கு மட்டும் அவளால் விடை கண்டுபிடிக்க முடியாமற் போகவே அவள் புத்தி மறுபடியும் குழம்பவே தொடங்கியது. மரக்களத் தலைவன் சோழ நாட்டு மக்களின் நண்பனானால் என்னிடம் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிரியானால் டைபீரியஸிடம் என்னை அனுப்பாமல் இங்கு கொண்டு வருவதில் அர்த்தமில்லை. அவன் நண்பனா எதிரியா என்ற பல கேள்விகளை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். இப்படி கேள்விகளும் பதில்களும் எழுந்து அல்லியின் சித்தத்தில் சுழன்றனவென்றால் அறைக்குள் நுழைந்த பேர் வழியின் முகத்தில் சந்தேகம் பெரிதும் அண்டிக் கொடுத்தது. அந்த சந்தேகத்தின் விளைவாக அறையை சுற்றிலும் ஒரு முறை சுழன்ற நீலமணி கண்கள் கடைசியில் அல்லி மீது நிலைத்தன. அந்த கண்களுடன் தன் கண்களை சில வினாடிகளே உறவாடவிட்ட அல்லி யவனராணியின் முகத்தையும் பொது தோற்றத்தையும் தன் கண்களால் ஆராய்ந்து நீலமணி கண்களில் புதைந்து கிடந்த சோகம் கூட அந்த யவன பேரழகியின் முகத்துக்கு ஒரு தனி பொலிவை அளித்திருந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டாள். நிலவரை வழியாக தானும் குமரன் சென்றியும் காவிரி நதி நீர் மூலம் அழைத்துச் சென்ற யவனராணிக்கும் அறைக்குள் நுழைந்த யவனராணிக்கும் வேறுபாடுகள் பலமாக இருந்ததை அள்ளி கவனித்தாள். வெள்ளகத்தி புஷ்பத்தை விட சாதாரணமாகவே வெளுத்திருக்கும் யவனராணியின் வசீகர முகம் அன்றும் வெண்மை பாய்ந்திருந்தாலும் அவள் வழவழத்த கண்ணக்கதுப்புகளில் தட்டும் சிவப்பு மட்டும் தெரியாதிருந்ததன் விளைவாக ராணி சற்று பலவீனமுற்றிருக்கின்றாள் என்பது தெளிவாக தெரிந்தது அள்ளிக்கு. ஆனால் குறுகுருவென்று சுழன்று வேள்கள் போல பளிச்சிட்ட அந்த நீலமணி கண்கள் உடல்தான் பலவீனமுற்றிருக்கிறதே ஒழிய உள்ளம் சிறிதும் பலவீனமடையவில்லை என்பதை அறிவுறுத்தின. பொன்னை பழிக்கும் அவள் கொண்டையிலிருந்து பிரிந்து அவள் முகத்தில் சுருண்டி கிடந்த மயிர்கொத்து ஒன்று முகத்தின் இயற்கையான கம்பீரத்தை அதிகப்படுத்தியதன்றி அவள் உள்ளத்தின் உறுதிக்கு சான்றளிப்பது போல தோன்றியது. அறைக்குள் அவள் நுழைந்த போது தலையிலிருந்த பட்டு முக்காட்டை இடது கையால் அலட்சியமாக தள்ளிவிட்டு கொண்ட தோரணையும் இடைநெளிய அழகுகள் அசைய அவள் நடந்த மாதிரியும் கூட ராணி எந்த நிலையிலும் ராணிதான் என்பதை சந்தேகமற பறைசாற்றின. சற்று இழைத்த அந்த நிலையிலும் கவலை முகத்தில் பரவி கிடந்த அந்த நேரத்திலும் ராணி ஆண்களை என்ன பெண்களை கூட கவரும் இணையற்ற சக்தியை பெற்றிருந்ததால் ராணியின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்த அல்லி,
அப்பா எத்தனை தெய்வீக அழகு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள்.
ராணியும் அல்லியை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தாள். கரிகாலனுக்கும் அல்லிக்கும் ஏற்பட்டுள்ள புது உறவு முறையை ஒற்றர்கள் மூலம் டைபீரியஸ் அறிந்திருந்தாலும் அதை அவன் ராணிக்கும் சொல்லியிருந்ததாலும் அல்லியின் முகத்தில் பிரதிபலித்த புது பொலிவுக்கும் உடல் சற்று செழுமைப்பட்டிருந்ததற்கும் காரணத்தை ஊகித்துக் கொண்ட ராணி மெல்ல தன் செவ்விய இதழ்களில் ஒரு புன்முறுவலையும் படரவிட்டாள். அத்தனை முகப்பொலிவில் சிறிது குழப்பமும் கலந்திருந்ததை கவனித்த ராணி எதை பற்றி அவள் குழப்பமடைந்திருக்கின்றாள் என்பதை அறிய முடியாததாலும் இருவர் மௌனமும் நீண்ட நேரம் நீடித்து விட்டதாலும் மேற்கொண்டு மௌனம் சாதிப்பது சங்கடமாயிருந்ததாலும் இரண்டடி எடுத்து வைத்து அள்ளி உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் அருகில் வந்து நின்று கொண்டு, சோழ நாட்டின் பிற்கால ராணியை இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை என்றாள் உரையாடலை துவக்கி.
சோழ நாட்டின் பிற்கால ராணியா என்று வியப்பு மண்டிய குரலில் கேட்ட அல்லி, உட்காருங்கள் ராணி என்று சிறிது நகர்ந்து மஞ்சத்தில் உட்கார ராணிக்கு இடமும் கொடுத்தாள்.
ஆமல்லி, சோழ நாட்டின் மன்னரின் மனையாட்டி பிற்கால ராணிதானே என்றாள் ராணி மஞ்சத்தில் உட்கார்ந்து புன்முறுவலை சற்று அதிகமாக வளரவிட்டு.
மன்னருக்கு மணிமுடியே இன்னும் கிடைக்கவில்லை, பிறகுதானே மனையாட்டி ராணியாக முடியும் என்று கூறிய அல்லி.
அது மட்டுமல்ல ராணி, இன்னும் அவர் மனையாட்டி பதவி கூட எனக்கு கிடைக்கவில்லை என்றாள்.
ராணி மெல்ல நகைத்தாள். இப்பொழுதுதானே முதற் பதவி கிடைத்திருக்கிறது என்றும் கூறினாள்.
முதற் பதவியா? அல்லியின் கேள்வியில் ஆச்சரியம் அண்டிக் கிடந்தது.
ஆம், காதலி பதவி கிடைத்திருக்கிறது, அடுத்த மனையாட்டி பதவி, அதற்கு அடுத்து ராணி பதவி என்று சொல்லிய ராணி அல்லியின் தோள் மீது கையை வைத்து,
அல்லி, இதெல்லாம் நான் எப்படி அறிந்தேன் என்று ஆச்சரியப்படுகின்றாய் அல்லவா? ஆச்சரியம் வேண்டாம், இதை சோழ நாட்டில் பெரும்பாலோர் அறிவார்கள்.
உறையூர் அரண்மனை காவலர் தலைவர் நாங்கூர்வேளானதும் பிறகு அவர் தமது மகளை மட்டுமின்றி இருங்கோவேள் சிறை வைத்த பூவழகையையும் அழைத்து கொண்டு மறைந்துவிட்டதும் நாடு இங்கும் பேசப்படுகிறது. ஆனால் அவர்கள் எங்கு போனார்கள், யாரிடம் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது மட்டும் புகாரில் பலருக்கு தெரியாது. ஆனால் இருவர் அறிவார்கள் என்று விளக்கினார். அல்லியின் இதயத்தில் ஆச்சரியத்தோடு ஓரளவு அச்சமும் கலக்கவே,
யார் அந்த இருவர் என்று கேட்டாள்.
டைபீரியஸ் ஒருவர், நான் ஒருத்தி என்றாள் ராணி.
உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
டைபீரியஸ் சொன்னான்.
டைபீரியஸுக்கு யார் சொன்னது?
மாரப்பவேல் சொன்னார்.
யார்? பூவழகியின் தந்தையா?
ஆம். அள்ளி சற்றென்று கட்டிலில் இருந்து எழுந்து கலவரம் நிரம்பிய கண்களோடு ராணிக்கு எதிரில் நின்று கொண்டு சோழ நாட்டின் ராணிக்குரிய தோரணையில் தலையை சற்று கம்பீரத்துடன் உயர்த்தி,
இப்பொழுது மாரப்பவேல் எங்கே என்று வினவினாள்.
புகார் சிறையில், ராணியின் பதில் திட்டவட்டமாக வந்தது.
புகார் சிறையிலா? அவரை சிறையில் அடைக்க டைபீரியஸிற்கு என்ன துணிச்சல்?
அல்லியின் கேள்வியும் உஷ்ணமாக எழுந்தது. ராணியின் நீலமணி கண்கள் அல்லியின் கோபம் மண்டி கிடந்த முகத்தை ஒருமுறை துழாவின. அவள் இதழ்கள் புன்னகையை மறுபடியும் கொட்டின.
மறுப்பு வேளை சிறையில் அடைக்க துணிச்சல் எதற்கு
என்று ராணியின் உதடுகள் வார்த்தைகளை உதிர்ந்தன.
மறுப்புவேள் இருங்கோவேளி நண்பர் அல்லவா
என்றாள் அல்லி. ராணியின் பதில் உறுதியோடு வந்தது.
இல்லை அல்லி, இல்லை.
மறுப்புவேள் அங்கு வரும் முன்பே அவரை பற்றி செய்தி வந்தது. வந்தவுடன் அவரை சிறையில் தள்ளும்படி இருங்கோவேள் முன்னதாகவே ஓலை எழுதியிருந்தான். ஓலையை டைபீரியஸ் என்னிடம் காட்டினான். அதன்படி அவர் சிறையில் தள்ளப்பட்டார் என்றாள் ராணி. அல்லிக்கு அப்போதுதான் நிலவரம் திட்டமாக புரிந்தது. பூவழகையை தான் அணுக இடைஞ்சலாக இருந்ததாலேயே மறுப்பு வேளை புகாருக்கு அரசியல் காரியமாக அனுப்புவதும் போல் பாசாங்கு செய்து இருங்கோவேள் அவரை சிறையிட ஏற்பாடு செய்துவிட்டான் என்பதை அறிந்து கொண்ட அல்லி,
என்ன நம்பிக்கை துரோகம், எத்தனை கேவலம் என்று அழுத்துக் கொண்டாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.